இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 50வது சர்க்கத்தில் ஒரு ஸ்லோகம், பிரகிருத்தியா ராட்சசா சர்வே சங்கிராமே கூட்டயோதினா சூராணாம் சுத்தபாவானாம் பவதாம் ஆர்ஜவம் பலம் அப்படின்னு கருட பகவான் ராமலக்ஷ்மணா கிட்ட சொல்கிறார். அது என்ன கதைன்னா, யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி அங்கதனை போய் ராவணன்ட்ட ஒரு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு ஒரு தடவை போய் எச்சரிக்கை பண்ணிட்டு வா அப்படின்னு விபீஷணன்ட்ட கேட்டுண்டு அங்கதனை ராமர் ராவணன் கிட்ட தூத் அனுப்புறார். நீ போய் ராவணன் கிட்ட உனக்கு கடைசியாக உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சீத்தையை கொண்டு வந்து ஒப்படைச்சு மன்னிப்பு கேட்டுக்கோ, இல்லைன்னா உனக்கு என்ன தைரியம் இருக்கோ, என்ன படைபலமோ கோட்டை கொத்தளமோ எதை நம்பி நீ இருக்கியோ அதை கொண்டு யுத்தம் பண்ணு. நீ வந்து சரணாகதி பண்ணேன்னா உன்னை உயிரோடு விடுவேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு தூர்த்தனுக்கு இந்த ராஜ்யம் தரமாட்டேன், விபீஷணனை தான் நான் ராஜாவாக்குவேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வாங்குறார். இந்த வார்த்தைகளை அப்படியே போய் அங்கதன் ராவணன் கிட்ட சொல்றான். ராவணன் பொறுப்பானா, நான் வாலியோட பிள்ளை அங்கதன் வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். வாலி கிட்ட ஏற்கனவே ராவணன் அடி வாங்கியிருக்கான். வாலியோட ஒரு பிள்ளை வந்து இவ்வளவு தைரியமா பேசுறத பார்த்தோன்னா அவனுக்கு கடுங்கோபம் வருது. பிடிங்க, அவனை கொல்லுங்கோங்கிறான். இந்த வாட்டி தடுக்கிறதுக்கு விபீஷணர் இல்லை, ஒரு நாலு பேரை வரா பிடிக்கிறதுக்கு. அந்த நாலு பேரை ரெண்டு ரெண்டு பேரை ரெண்டு அக்குள்ள தூக்கிக்கிறான். அங்கதன் ஆகாஷில் பறந்து காலால் ராவணனுடைய கோட்டையோட கோபுரத்தை ஒரு உதைக்கிறான். அந்த கோபுரமே சரிஞ்சு விழுந்துடுது. இந்த நாலு பேர் ஆகாஷ்லேருந்து கீழே போடுறான். நாலு பேரும் வதமாயிடுறான். நேராக வந்துடுறான் ராமர்கிட்ட வந்து, இது அசத்து, இவனுக்கு பேசியெல்லாம் ஒன்றும் புரியாது, யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் யுத்தம் நாலு. இதுக்கு நடுவில் விபீஷணன் அவனுடைய நாலு மந்திரிகள் பறவைகளாக போய் ஆகாஷில் நின்று ராவணன் என்ன வியூகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து சொல்கிறார். எந்தெந்த கோட்டையில் யார் யாரை நிறுத்தியிருக்கான், தெற்கு கோட்டையில் இந்திரஜித் படையோடு நிற்கிறான், வடக்கு கோட்டையில் வால்யா மகோதரன் நிற்கிறான் அப்படின்னு தகவல்லாம் சொல்கிறான். அது சொன்னோடனே விபீஷன் சொல்கிறான், ரோஷையே துவாம்ன பீஷையே, நான் உங்களை பயமுடுத்துறேன்னு நினச்சிக்காதேங்கோ, உங்களுக்கு ரோஷம் வர்றதுக்காக சொல்கிறேன். இந்த ராட்சசாலாம் ஒவ்வொருத்தரும் ஆசத்தாயினகா, பெண்களும் குழந்தைகளை கூட கொல்லறதுக்கு தயங்காத கொடும் மனசு படைத்தவர்களுக்கு ஆசத்தாயினகான்னு பேர். அப்பேற்பட்ட கொடுமையான ராட்சசர்கள் இவாளோட யுத்தம் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் யோசிக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னே, ராமர் எங்கே இந்திரஜித் வரானோ அங்கே ஹனுமார் படையோடு போகட்டும், எங்கே மகோதரன் வரானோ அங்கே சுக்ரீவன் படையோடு போகட்டும் அப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். முன்ன நாலா திக்கிலையும் வானரர்களை அனுப்பிச்சு சீதாதேவியை தேடுறதுக்கு ஆரம்பிக்கும்போது சுக்ரீவன் சொல்கிறான் ராமர்கிட்ட, இது உங்கள் படை தான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு போது ராமர் சொல்கிறார், இல்லை நீ தான் அவளுக்கு ராஜா, உனக்கு எனக்கு என்னோடய தேவை தெரியும், சீதாதேவி எங்கிருக்கான்னு கண்டுபிடிச்சு வரணும், நீ ஏன் அவளுக்கு உத்தரவு பண்ணு, நேரம் வரும்போது நான் அவளுக்கு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போ அந்த நேரம் வந்திருக்கு, எப்படி அவள் படைய யுத்தத்தில் இந்த இவாளோட வியூகம் என்னங்கிறது ராமரே சொல்கிறார். அந்த மாதிரி அந்தந்த படைகள் போய் அங்கங்கே நிற்கிறது. ராவணன் எந்த கோட்டை வழியாக வெளில வரானோ அங்கே நானே யுத்தம் பண்ணுறேன்னு ராமர் சொல்கிறார். இந்த யுத்தத்தில் நான், லக்ஷ்மணன், விபீஷணன், அவனுடைய நாலு மந்திரிகள், இந்த ஏழு பேர் மட்டும் மனுஷாலாக இருக்கும், பாக்கி வானரா கரிகள்லாம் அவாவா அந்த உருவத்திலேயே யுத்தம் பண்ணட்டும், அவள்லாம் நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி உருவத்தை மாற்ற வேண்டாம், வானராயேவ நஷ்டின்னம், வானரமாக இருக்கிறதே நம்மளுக்கு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். இதை சுவாமிகள் வெடிக்க சொல்வார், வானராயவ நஷ்டின்னம்னு நான் எனக்கு வச்சுட்டுருக்கேன், என்னால் வந்து எல்லாருக்கும் அதான் சுவாமியோட தேவைகளே ரொம்ப கம்மி. ஆனால் மனுஷா இந்த காலத்தில் ரொம்ப பந்தா விடுறதுனால அந்த மாதிரி பந்தாலாம் என்னால் விட முடியாது. நான் வந்து உட்காந்து படிப்பேன். ஏதாவது வரவாளுக்கு கதை கேட்க வரவாளுக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. இல்லை ஒரு இடத்துல போய் படிக்கிறோம் இல்லது பிரவச்சனம் பண்ணுறோன்னா அவளோட டேஸ்ட்டுக்கெல்லாம் என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. நான் இருக்க மாதிரி இருக்கேன். வனராயவன சின்னம் அவளுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த வாட்டி கூப்பிடுப்பறா, இல்லைன்னா ஏழு நாள் சப்தாகம்னா மூணு நாள் நாலு நாள் எண்ணின்னு இருக்க போறா அப்படிம்பார். அந்த மாதிரி நிலைமை அவருக்கு வரல. அவரை யாரு அவர்கிட்ட கதை கேட்டாலும் திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டுருந்தார். அப்படி வேடிக்கையாக சொல்வார், உலகத்தோட போக்குக்கெல்லாம் நம்மளை மாற்றிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்வார். அந்த மாதிரி வியூகம்லாம் அமைச்சு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அங்கதனை அமைச்சு ஒரு தடவை தூத்து அனுப்பிச்சு அதையும் தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் காத்தால் எல்லா கோட்டைகள்லையும் தாக்கிறா. அப்போது ஒவ்வொரு கோட்டையிலேருந்து ராட்சசர்கள் வெளில வரா. துவந்துவ யுத்தம் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பவர்ஸில் இருக்கிறவாள்லாம் யுத்தம் பண்ணிக்கிறா. அப்போது அங்கதன் இந்திரஜித்தை கடுமையாக தாக்கி அவனை தடுமாற பண்ணிடுறான். உடனே எல்லாரும் வியக்கிறான். இந்திரஜித்து இந்திரனையே ஐராவதத்துலேருந்து கீழே தள்ளி சிறை பிடிச்சுன்னு வந்தோம், அப்பேற்பட்ட இந்திரஜித்தையே நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னு அங்கதன் எல்லாரும் கொண்டாடுறா. அப்போ ராமர் சொல்கிறார், இல்லை இது கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம், அந்த இந்திரஜித்துக்கு நிறைய மாயை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த இந்திரஜித்துக்கு வந்து மறைஞ்சிருந்து அடிக்க தெரியும். அவன் ஏதோ ஒரு யாகம் பண்ணுவான், அந்த மாதிரி மறைஞ்சிருந்து எல்லார் மேலே அம்பு போடுறான். எல்லாரும் தவிக்கிறா, எல்லா பக்கமும் பார்க்குறா, ஏதோ சத்தம்தான் கேட்குறது, எங்கே இருக்கான்னு தெரில. அவன் ஆகாஷில் மேகங்களுக்கு நடுவில் மறைஞ்சிருந்து தேரில் அங்கே இங்கே போய் அம்புகள் மழையாட்டம் கொட்டுறான். ராமலக்ஷ்மணா மேலே நாகபாசத்தை போட்டுறான். கடுமையான விஷங்கொண்ட நாகங்கள் ராமரையும் லக்ஷ்மணையும் சுற்றின்றது. அவர் ரெண்டு பேர் கீழே விழுந்துடுறா. பின்னாடி லக்ஷ்மணனும் இந்திரஜித் யுத்தம் பண்ணும்போது நாகபாசத்தை போடுறான். அவன் அப்போ நேராக இருந்து யுத்தம் பண்ணும்போது லக்ஷ்மணர் கருட அஸ்தத்தை விட்டு அதை முறிச்சுடுறார். இங்கே அவளுக்கு கண்ணுக்கு தெரியல, அதனால அந்த நாகங்கள்லாம் இவளை கட்டிடுறது. கீழே விழுந்துடுறா, மயக்கமாக விழுந்துடுறா. எல்லாரும் மூச்சு கூட இல்லை, அதனால எல்லாரும் பயப்படுறா. இந்திரஜித் போய் சொல்கிறான், ராமலக்ஷ்மணோட கதையெல்லாம் முடிஞ்சிடுது, அப்பாவை நிம்மதியாக இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ராவணனுக்கு ஒரே குஷி, ஊரெல்லாம் பெரிய உற்சாகமாக கொண்டாடுறான். இதுக்கு நடுவில் அந்த ராவணனுடைய குறுக்கு புத்தி சீதாதேவியை கூட்டின்னு போய் புஷ்ப விமானத்தில் அழைச்சின்னு போய் காமிங்கோ அந்த ராமலக்ஷ்மணாவோட நிலைமையை அதை பார்த்தாத அவள் புத்தி மாதிரி எங்கிட்ட வருவா அப்படிங்கிறான். அந்த மாதிரி சிஜடை சீத்தையை கூட்டின்னு போய் காமிக்கும் போது சீத்தை புலம்பி அழறா, எனக்கு பெரியவாள்லாம் எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காளே, நீ தீர்க்க சுமங்கலியாக பிள்ளைகள் பெற்று சக்கரவர்த்தியாக இருப்பேன்னு சொன்னாலே இப்படி ஆகிடுத்தே, அவள் சொன்ன வார்த்தையெல்லாம் பொய்யாயிடுத்தேங்கிறா. சுவாமிகள் இந்த இடத்துல கூட சொல்வார், அது மாதிரி ரிஷிகள் சொன்ன வார்த்தை பொய்யாகாது அப்படின்னு. சுவாமிகளுக்கு எந்த ஒரு தர்மம் தோத்துதுங்கிற பேச்சை கூட அவரால் பொறுக்க முடியாது. அந்த மாதிரி ஞானினஹா அனிர்த்தவாதினஹா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஞானிகள் சொன்ன வார்த்தை பொய்யாயிடுத்து அப்படின்னு சித்த புலம்புறா. ஆனால் நமக்கு தெரியும் அது பொய்யாகலை அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அப்போ திஜடை சமாதானப்படுத்துகிறா, இல்லை அவள் மயக்கமாக தான் இருக்கா, உயிர் போல, அவள் உயிர் போயிருந்தனா உன்னை இந்த புஷ்ப விமானம் ஏற்றுக்காது, உனக்கு தீட்டு வந்துடும் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறா. அப்புறம் அவள் அழுதுட்டே போகிறா. ராமருக்கு ஒரு நிமிஷம், இதுக்கு நடுவில் சுக்ரீவன் புலம்புறான், விபீஷணன் புலம்புறான், ராமர் ஒரு செகண்டு கண்ணை திறந்து பார்க்குறார். இந்த லக்ஷ்மணன் இறந்து கிடக்கிறான்னு நினச்சி ரொம்ப புலம்புறார். ஹே லக்ஷ்மணா, நீ இல்லாமல் எனக்கு என்ன இருக்குது, நீ ஒரு வார்த்தை கூட கடுமையான வார்த்தை பேச மாட்டே அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் லக்ஷ்மணன் தான் கோபக்காரன் அப்படின்னு கதை சொல்வா. ராமர் சொல்கிறார், நீ ஒரு வார்த்தை கூட கடுமையான வார்த்தை பேச மாட்டே அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மணன் ராமர்கிட்ட யாராவது தப்பாக நடந்துட்டா அவன் கோச்சுப்பான், அது மற்றபடி அவன் ரொம்பவே சௌமித்ரிஹி மித்ரநந்தனஹா அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவன் அப்படி இருந்தால் இனிமையாக பேசினா தானே பிடிச்சவனாக இருக்க முடியும். எப்போவுமே லக்ஷ்மணன் இனிமையாக பேசுவாங்கிறது தெரியுது. அப்படி அந்த லக்ஷ்மணன் இறந்து கிடப்பதை பார்த்து ராமர் புலம்பி சுக்ரீவன் கிட்ட விபீஷணன் கிட்டலாம், முடிஞ்சு போயிடுதுப்பா யுத்தம், நான் என்ன பண்ணுறது, சுக்ரீவா நீ திரும்பி போய்க்கோ, ஹனுமாருடைய பிரபாவத்தையும் ஜாம்பவானுடைய வீரத்தையும் எல்லாம் புகழ்ந்து அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விபீஷணன்கிட்ட உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னால் உன்னை இலங்கைக்கு ராஜாவை ஆக்க முடியல அப்படிலாம் சொல்கிற அந்த மாதிரி நிலைமைகள் வரும் அப்படிங்கிறது தெரியுது. சுவாமிகளே அவருடைய 1950 சென்னைக்கு வந்தார். வந்ததுலேருந்து அவர் கடன் தான், கடன் வட்டி வட்டிக்கு வட்டி 1986 வரைக்கும் பணத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கார். அப்போது ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் இருக்கும்போது அவரை சுற்றி இருந்த அந்த நாலு பேர்கிட்ட, நீங்கள்லாம் என்னோட சேர்ந்து கஷ்டப்படாதேங்கோ, உங்களுடைய நான் சொல்லிக் கொடுத்த பஜனத்தை பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு பகவான் சோதனை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இந்த ராமருக்கு கடுமையான சோதனை. அப்படி எல்லாரும் தவிக்கும்போது கருட பகவான் வர்றார். கருட பகவான் வந்தோடனே அந்த பாம்புகள்லாம் ஓடி போய்டுது. கருட பகவான் வந்து ரெண்டு பேரையும் தடவி கொடுத்தோடனே முன்ன விட ரெண்டு மடங்கு வீரியமும் பலமும் தேஜஸும் அவளுக்கு வந்துடுது. நீங்கள் யாருன்னு கேட்குறார் ராமர். நான் யாருங்கிறத பற்றி நீங்கள் இது பண்ணாதீங்கோ, க்யூரியஸாக இருக்காதீங்கோ, நீங்கள் நான் யாருங்கிறது பின்னாடி தெரியும். அதாவது ராவண வதம் ஆன பின்ன தேவர்கள்லாம் வந்து ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ராமர் சொல்கிறார். அப்போ நான் மனுஷன், தசரத குமாரன், ராமன் என்று தான் நான் என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன் ராமர் சொன்னபோது நீ சாக்ஷாத் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கருடன் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மீனிங்கில் நான் யாருங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும், நீங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுங்கோ, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அந்த கருட பகவான் சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஸ்லோகம் வருது. பிரகிருத்தியா ராட்சசா சர்வே சங்கிராமே கூட்டயோதினா சூராணாம் சுத்தபாவானாம் பவதாம் ஆர்ஜவம் பலம். இயல்பிலேயே ராட்சசர்கள் சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவா, நீங்கள் சுத்த மனசும் ஆர்ஜவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ருஜுத்தன்மை, அதாவது மனோவாக்காயத்தினால நேர்மையாக இருக்கிறதுக்கு ஆர்ஜவம்னு பேர். அந்த ஆர்ஜவம் தான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி இந்த நேர்மையாக இருக்கிறதுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. மகாபிரிவா சொன்ன வார்த்தையெல்லாம் பழிச்சுதுன்னா இந்த சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டா பேசுகிற வார்த்தைகளே சத்தியமாயிடுறது. மகான்களுக்கு அவள் சொல்கிற வார்த்தைகளின் பின்னாடி சத்தியம் வந்து ஒட்டிக்கிறது. அவள் சொல்கிறது சத்தியமாக இருக்குது. அது எப்படின்னா அவள் எப்போவுமே சத்தியமாக பேசணும், மனோவாக்காயத்தினால ஆர்ஜவமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா. அந்த சிவன் சார் கூட நேர்மை தான் தெய்வீகம் அப்படின்னு அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். ஆச்சார அனுஷ்டானங்களோ பிரம்மச்சரியமோ அதெல்லாம் தெய்வீகம் கிடையாது, நேர்மை அடக்கமாக ஒரு தெய்வத்துக்கிட்ட பக்தி இது போர்வம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப வாழ்ந்தும் காமிச்சார். அதை அவரோட புஸ்தத்துலேயும் ரொம்ப அறுதிட்டு எழுதியிருக்கார். அப்படி இந்த ராமலக்ஷ்மணா அந்த ஆர்ஜவத்தோடு இருந்ததுனால கருட பகவான் வந்து அவளை விடுவிக்கிறார். கருட பகவான் சொல்கிறார், இந்த நாகபாசத்துலேருந்து தேவர்களோ ரிஷிகளோ கூட உங்களை விடுவிக்க முடியாது, நான் இதை கேள்விப்பட்டோன்னு ஓடோடி வந்தேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த அந்த கஷ்ட காலத்தில் இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு கண்ணில்லையான்னு நினைக்கிறோம், அழுது புலம்பிடுறோம். ஆனால் பகவானோட அனுகிரகம் வெகு விரைவில் கிடைக்கிறது, ஆனால் நம்மால் அது தாங்க முடியல, அதனால் ரொம்ப வருத்தப்படுறோம். மகான்கள் பொறுமையாக இருக்கா, திதீக்ஷா அப்படின்னு சொல்லி இது ஏதோ வினையினால் வந்தது சரியாக போயிடும் அப்படின்னு அதை பற்றி நினைக்காம அவள் வந்து நம்ம பண்ண வேண்டிய கடமை என்ன, அதில் நேர்மையாக இருக்குமா, அது பாபம் கலக்காமல் தர்மமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் அவள் பார்த்துட்டு போகிறா. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நாகபாசத்துலேருந்து ராமலக்ஷ்மணா கருடனுடைய உதவியால் விடுபட்டதை பார்த்தோம். ஆர்ஜவன் தான் யாதார்த்தியா நகி புவனே கிமப்பி அசாத்தியம், யதார்த்தமா இருந்தா மூ உலகத்திலையும் எதுவுமே அசாத்தியம் கிடையாது, எதுவான நடக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு வரி, எனக்கு பாகவதம் தெரியாது, இந்த ஒரு வரி சுவாமிகள் எழுதி கொடுத்தார். அப்படி அந்த யதார்த்தமாக இருக்கிறதுங்க ரொம்ப முக்கியமான குணம் அப்படிங்கிறது இந்த காட்சியிலேருந்து தெரியுது. ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.